الحمد لله نحمده ونصلي ونسلم على رسوله الكريم اما بعد فيقول الله سبحانه وتعالى في القرآن الكريم اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم والتين والزيتون وطور سينين وهذا البلد الأمين لقد خلقنا الإنسان في أحسن تقويم ثم رددناه أسفل سافلين إلا الذين آمنوا وعملوا الصالحات فلهم أجر غير ممنون فما يكذبك بعد بالدين أليس الله بأحكم الحاكمين صدق الله العظيم وقال نبينا محمد صلى الله عليه وسلم المؤمنون هينون لينون كالجمل الآنف إن قيد إنقاد وإن أنيخ على صخرة استناخ أو كما قال صلى الله عليه وسلم புகழ் அனைத்தும் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா ஒருவனுக்கே உரித்தாகும். ஸலாத்துன் ஸலாமும் இறுதி நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னாரின் வாழ்க்கை வழிமுறைகளை அனுபவமாக எடுத்து நடந்து உலகத்திலே அல்லாஹுடைய ரிதாவை, திருப்தியை, சந்தோஷத்தை அடைந்து கொண்ட சஹாபாக்கள், தாபிஉங்கள், தபௌ தாபிஉங்கள், முஸ்லிம்கள், மூமிங்கள் அனைவர்கள் மீதும் உண்டாவதாக. புனித ஜுமாவுடைய கடமை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹ்வின் வீட்டில் ஒன்று கூடியிருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா எவைகளை நமது வாழ்க்கையில் எடுத்து நடக்குமாறு ஏவியிருக்கிறானோ அப்படியான அல்லாஹ்வுடைய கட்டளைகளை மதித்து ஏற்று நடக்குமாறும், எவைகளை செய்ய வேண்டாம் என்று தடுத்திருக்கிறானோ, ஹராமாக்கி இருக்கிறானோ, அப்படிப்பட்ட அல்லாஹ்வுடைய தடைகளை, ஹராம்களை, அல்லாஹ் வெறுக்கின்ற விடயங்களை முற்றுமுழுதாக தவிர்ந்து தக்வாவுடன் வாழுமாறு அடியனையும் உங்களையும் நான் தக்வாவின் மூலம் வசதி செய்து கொள்கிறேன். இத்தகுல்லாஹ ஹைசுமா குந்தும். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹு தஆலா மனிதனை ஒரு அழகான, கண்ணியமான ஒரு படைப்பாக படைத்திருக்கிறார். ஒரு மனிதன் என்ற அமைப்பில் அவர் எந்த மதத்தை, எந்த மார்க்கத்தை, எந்த இனத்தை சேர்ந்தவராக இருந்தாலும், மனிதன் என்பவன் அடிப்படையில் நல்லவன், சிறந்தவன், உயர்ந்தவன். மனிதன் என்ற அந்த பெயர் இன்சான் என்று சொல்வார்கள் அரபியில், இன்சான். இன்சான் என்று சொல்கின்ற அந்த வார்த்தை உன்சத் என்ற சொல்லிலிருந்து பிறந்திருக்கிறது. உன்சத், உன்சத் என்றால் அமைதி, நிம்மதி, ஆறுதல். ஒரு மனிதன் என்றாலே மற்றவர்களுக்கு ஆறுதல் அளிக்கக்கூடியவர். அது எந்த இனம், எந்த மதம், எப்படிப்பட்ட எந்த நிறம், ஏழை பணக்காரன் என்ற வித்தியாசம் கிடையாது. இன்சான் என்று சொல்கின்ற பொழுது அவர் மற்றவர்களுக்கு ஆறுதல், மனதுக்கு நிம்மதி அளிக்கக்கூடியவர் என்ற கருத்தில் தான் அந்த சொல்லே அமைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் கண்ணியமானவர்களே, இன்று மிருகங்கள், பறவை இனங்கள், விஷஜந்துக்கள் இவைகளும் இருக்கின்றன. பறவைகள் பல்வேறுபட்ட நிறங்கள், பல்வேறுபட்ட இனங்கள், பல்வேறுபட்ட தன்மைகளுடையவை. இந்த பறவைகளுக்கும் மிருகங்களுக்கும் மத்தியில் இல்லாத குரோதமும் வஞ்சகமும், பிரச்சனைகளும், மோதல்களும் இந்த மனித இனங்களுக்குள் ஏற்பட்டு கொண்டிருக்கின்ற ஒரு காலத்தில் நாம் வாழ்கிறோம். சிந்தனா சக்தி உள்ள, சிந்திக்கக்கூடிய ஆற்றல் உள்ள, பகுத்தறிவுள்ள, பல்வேறுபட்ட டிகிரிகளை செய்த, பல்வேறுபட்ட துறையிலே சாதனை படைத்த, உலகத்தை ஆட்சி புரிகின்ற, ஆட்டி படைக்கின்ற பகுத்தறிவுள்ள இந்த மனிதன் பிரச்சினைப்பட்டு ஒரு இனம் மற்றொரு இனத்தை, ஒரு சாதி இன்னும் ஒரு சாதியை, ஒரு நபர் இன்னும் ஒரு நபரை ஒரு வெறுப்போடு, ஒரு ஒரு கருப்பு கண்ணாடியோடு பார்க்கின்ற ஒரு காலத்தில் நாம் வாழ்கிறோம். கண்ணியமானவர்களே, நமது நாட்டுடைய தற்கால நிலைமை நமக்கு தெரியும். நான் முழுக்க அந்த துறையில் பேசவில்லை. மனிதன் அடிப்படையில் நல்லவன் என்பதுதான் தலையங்கம். மனிதன் என்றால் நல்லவன். நான் ஆரம்பத்தில் ஒரு குரானுடைய சூராவை முழுமையாக ஓதி முடித்தேன். வத்தீனி வஸ்தைதூன், வத்தீன் அத்தியின் மீது சத்தியமா, அத்தி சாப்பிடுகின்ற அந்த அத்தி பழம், வத்தீன் வஸ்தைதூன் ஜெய்தூன் காய், அந்த ஜெய்தூன் எண்ணெயின் மீது சத்தியமாக, வத்தூரி சீனின் சீனாய் மலையின் மீது சத்தியமாக, ஒஹாதல் பலதில் அமீன் மக்காவுடைய அந்த பரிசுத்தமான பூமி அதன் மீது சத்தியமாக என்றெல்லாம் நான்கு சத்தியங்கள் செய்து சொல்ல வருகின்ற விடயம், நான்கு சத்தியங்களுக்கு பின்னால் அல்லாஹ் சொல்ல வருகின்ற விடயம், லக்கத் கலக்னல் இன்சான் மனிதனை ஃபி அஹ்சனி தக்வீம் அழகிய அமைப்பில் படைத்திருக்கிறோம். தக்வீம் என்றால் உடல் அமைப்பு மாத்திரமல்ல, உடல் அமைப்பில் மாத்திரம் அவருடைய பொடி அமைப்பு மாத்திரமல்ல, மனிதனுடைய அனைத்து பண்புகளும் அழகானது. அஹ்சன் மிக அழகான பண்பில் அமைப்பில் ஒரு முறையில் ஒரு ஒரு பேட்டர்னில் அவரை படைத்திருக்கிறோம். அதற்கு பின்னால் அவரவர்களுடைய செயற்பாடுடைய முடிவுதான் சும்ம ரததினாக அஸ்வல சாபிரீன், அவர்களை மிக கீழ்சாதிகளாகவும் சிலரை ஆக்குகிறோம். அது சிலர் தேடிக்கொள்ளுகின்ற வினை, அவர்கள் தனக்கு தேடிக்கொள்கின்ற அவர் அவர் அழிவை அவரை தேடிக்கொள்கிறார். ஆனால் ஈமான் கொண்டு நல்லமல் செய்யக்கூடியவர்கள் அவர்கள் எப்பொழுதும் நல்லவர்கள், அழகானவர்கள், சிறந்தவர்கள், உயர்ந்தவர்கள் என்று அல்லாஹ் சொல்லி முடிக்கிறான். அவர்களுக்கு முடிவில்லாத கூலி இருக்கிறது, அவர்களுடைய கூலி நிரந்தரமானது. சூரா வத்தீன் என்ற அந்த சூரா முழுக்க அல்லாஹ் சொல்கின்ற விடயம். கண்ணியமானவர்களே, அதே போன்று குர்ஆனில் அல்லாஹ் யா அய்யுஹல்லதீன ஆமனு ஈமான் கொண்டவர்களே என்ற ஆயத்தை இறக்க முன்பு பல்வேறுபட்ட ஆயத்துகளிலே அல்லாஹ் சொன்ன வார்த்தை தான் யா அய்யுஹன்னாஸ், மனிதர்களே. அந்த மனிதர்களிலே அந்த காலத்தில் இருந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடங்குவார்கள், அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அடங்குவார்கள், உமர் ரழியல்லாஹு அன்ஹு அடங்குவார்கள், உஸ்மான் ரழியல்லாஹு அன்ஹு அடங்குவார்கள், அலி ரழியல்லாஹு அன்ஹு அடங்குவார்கள், அபூஜஹலும் அடங்குவான், அபூ லஹபும் அடங்குவான், அபூ தாலிபும் அடங்குவார், இஸ்லாமிய விரோதியான உபை இப்னு கலபும் அடங்குவான், அப்துல்லா இப்னு உபை என்று சொல்லக்கூடிய நயவஞ்சகர்களுடைய தலைவனும் யா அய்யுஹன் நாஸ் என்ற வார்த்தையை கூட அடங்குவார். எல்லோரையும் பார்த்து அல்லாஹ் பேசுகிறார், யா அய்யுஹன் நாஸ், மனிதர்களே. அது எந்த இனம், எந்த நிறம், எந்த மதம், அல்லாவே இல்லை என்று சொல்லக்கூடியவர்களும் யா அய்யுஹன் நாஸ் என்று அல்லாஹ் கூப்பிடுகின்ற அந்த கூட்டத்தில் அடங்குவார்கள். அப்படி அல்லாஹ் மனிதர்களை பொதுவாக மதித்திருக்கிறார். பொழுது ஏன் மனிதன், ஏன் மனிதன் கெட்டவனாக மாறுகிறான், கொலைகாரனாக மாறுகிறான், என்ன திருடனாக மாறுகிறான், ஏன் மனிதன் நயவஞ்சகனாக மாறுகிறான்? சூழல், சூழல் மாற்றுகிறது. அவருடைய அவர் வாழ்க்கைக்கு பின்பற்றுகின்ற அந்த பின்பற்றுதலுடைய முறை மாற்றுகின்றது. அவர் யாரை பார்க்கிறார் அவரை போன்று மாறுகிறார். அவர் யாருடைய சூழலில் வளர்கிறாரோ அவரை போன்று மாறுகிறார். சொல்வார்கள், உதாரணத்தை சொல்வார்கள், இந்த இடத்தில் தெளிவாக அந்த உதாரணத்தை சொல்ல முடியாது. நான்கு கால் மிருகம் இருக்கிறது, நான்கு கால் என்று தான் பாவிப்போம். அந்த மிருகத்தோடு, அந்த மிருகத்தோடு நாம் பால் குடிக்கின்ற, பால் அருந்துகின்ற, நாம் இறைச்சி மாமிசங்களை சாப்பிடுகின்ற பசு, பசு சேர்ந்தாலும் அதுவும் மலம் தின்னுமா? பசு புல் தான் தின்னும். பசு மாடு அது புல்லு இலை குலைகளை தான் தின்னும், பெரும்பாலும் புல்லை தின்னும், புண்ணாக்கை தின்னும், அது வைக்கோலை தின்னும். அது நான்கு கால் அந்த அசுத்தமான மிருகத்தோடு சேர்ந்து வளருகின்ற பொழுது அது நான்கு கால் மிருகம் தின்னுகின்ற மலத்தை தின்னும் என்று ஒரு உதாரணம் சொல்வார்கள். அது அப்படி மாறும், அது அது மாறும். மார்க்க சட்ட கிதாபுகள், சுக்கிய சட்ட கலையுடைய கிதாபுகளிலே மிருகங்கள், உணவுப் பொருட்கள், மிருகங்களை அறுக்கும் முறைகள் என்ற அந்த தலைப்பிலே ஒரு 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 தலைப்பை, ஒரு சொல்லை கொண்டு வருவார்கள், ஜல்லாலா என்று. ஜல்லாலா சுருக்கமானவுடைய மிளகுவா விளங்கலாம். ஜல்லாலா என்றால் என்ன தெரியுமா? அது ஒரு வகை மிருகத்துக்கு பெயர் அல்ல. எந்த மிருகம் அசுத்தத்தையே தின்று வளர்கிறதோ அந்த மிருகத்துக்கும் பறவைக்கும் பெயர் ஜல்லாலா, ஒரு இனம் அல்ல. கோழி அது குஞ்சாகி உலகத்திலே அந்த குஞ்சாக பிறந்தது முதல் அது அது இதுவரைக்கும் அது ஒரு 3 மாதம் 4 மாதம் என்று வைப்போம், அந்த 3 மாதங்களும் அசுத்தத்தையே தின்று வளர்கிறது என்றால் நாம் அதை உடனடியாக அறுத்து சாப்பிடுவது சந்தேகத்துக்குரிய விடையும் முடியாது. என் முழுக்க முழுக்க அவருடைய உடம்பில் முழு உணவுமே அசுத்தம், சுத்தமான ஒரு உணவு கூட சாப்பிட சந்தர்ப்பம் இல்லை. இரண்டாவது வளர்கின்ற அந்த சூழல் அசுத்தமான சூழல் என்றால் அந்த மிருகத்தை அந்த பிராணியை நாம் எடுத்து 40 நாட்கள் சுத்தமான உணவு கொடுத்து வளர்க்க வேண்டும். இதற்கு பேர் ஜல்லாலா. இது போன்றுதான் மனிதனும் எந்த இனத்தில் எந்த கூட்டத்தில் சேருகிறானோ அந்த கூட்டத்தில் ஒருவனாக மாறுவான். தூள்காரனோடு சேர்ந்தால் தூள்காரனாக மாறுவான், கொலைகாரனோடு சேர்ந்தால் கொலைகாரனாக மாறுவான். அதனால் தான் 99 கொலை செய்த கொலைகாரன் 99 கொலைகளை செய்துவிட்டு ஒரு மனிதனிடம் வந்து கேட்டால் எனக்கு மன்னிப்பு இருக்கிறதா, உனக்கெல்லாம் மன்னிப்பு கிடையாது, நீ படுபாவி, நீ கொலைகாரன் என்று அவர் அரைகுறையாக பத்துவா கொடுத்தார். அவரை கொலை செய்து மேடர் பட்டியலிலே செஞ்சரி அடித்துவிட்டு சதத்தை பதித்துவிட்டு ஒரு மார்க்க விளக்கம் உள்ள ஒரு நிதானமான ஒரு ஈமான்தாரியிடம் வந்து கேட்டார், நான் 100 கொலை செய்த கொலைகாரன், எனக்கு அல்லாவிடம் மன்னிப்பு இருக்கிறதா, தௌபா இருக்கிறதா? ஆம் இருக்கிறது, ஒரு கண்டிஷன். நீ இப்பொழுது ஜல்லாலா கொண்டிருக்கிறார், அவர் அப்படி சொல்லவில்லை, நான் சொல்லுகிறேன். நீ ஜல்லாலா, ஜல்லாலா என்றால் என்ன? நீ பிறக்கும் பொழுது நல்ல மனிதர் தான், நீ மனிதன் தான், நீ கொலைகார கூட்டத்தோடு சேர்ந்து 100 கொலை செய்திருக்கிறாய், அசுத்தம் தின்று வளர்ந்திருக்கிறாய், எப்படி இந்த மிருகத்தை பறவையை 40 நாள் சுத்தம் செய்வோமோ? அவர் சொன்னார், நீ இந்த கொலைகார சூழலை விட்டும் நல்ல சூழலுக்கு திரும்ப வேண்டும், நீ அந்த ஊருக்கு போக வேண்டும், அது நல்ல ஊர், அது நல்ல நல்ல மக்கள் வாழுகின்ற ஊர், அந்த ஊருக்கு போக வேண்டும். அங்கு போய் நீ தௌபாவோடு செல்கின்ற பொழுது அந்த தௌபா அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள, நீ கொலைகாரன் என்ற பெயரிலிருந்து விடுபடுவார். போகின்றார், இடையிலே மௌத்தாகின்றார், அவருக்கு மன்னிப்பு கிடைக்கிறது, உண்மையான தௌபா. நான் இதற்கு பின்ன கொலை செய்யக்கூடாது என்று அவர் தௌபா செய்துவிட்டு அடுத்த நாள் கொலைகார கூட்டத்தோடு சேராமல் அந்த கூட்டத்தை விட்டு ஒதுங்கினார். இது போன்றுதான் மனிதன் முஸ்லீமாக இருக்கலாம், பௌத்தனாக இருக்கலாம், ஹிந்துவாக இருக்கலாம், கிறிஸ்தவனாக இருக்கலாம், அவன் பரங்கியாக இருக்கலாம், அவன் நாஸ்திகனாக இருக்கலாம், மனிதன் நல்லவன். இந்த மனிதன் இன்னும் மனிதனை பகைப்பதற்கு அவனுடைய சூழலும் அவனுடைய போதனைகளும் அவன் படிக்கின்ற படித்து கொடுக்கின்ற விடயங்களும் அவனுடைய கொடுக்கல் வாங்கலும் தான் காரணமாக அமைகிறது. இந்த முஸ்லிம்கள் என்றாலே ஒரு சிலர், எல்லோரும் அல்ல, முஸ்லிம்கள் என்றால் அது முஸ்லிம்களுக்கு இன்னும் சந்தேகம் போகவில்லை. மற்றவர்கள் சொல்கின்ற இப்படியான பயான்களிலே, குத்துபா பிரசங்கங்களிலே யாரும் தவறாக இருக்கக்கூடாது. குரட்டை விட்டு தூங்குவது, அந்நிய மதத்தவன் குரானுக்கு சொல்கின்ற விளக்கத்தை நம்புவது, சுருக்கமே தான். இப்படியான பயான்களுக்கு வந்தாலும் தூக்கம், யாரும் தவறாக எடுக்கக்கூடாது, எடுத்தாலும் சொல்லாமல் இருக்க முடியாது. பயான் என்றாலே சிலருக்கு எலஜி, பயான் என்றாலே எலஜி. மையவாடியிலும் மையத்தை தராத கூட்டம் நாம் சிலர் இருக்கிறோம். மையவாடிக்கு வந்து சொந்த தாச்சாவுடைய மையத்தை தராமல் டெலிபோன் பேசிக் கொண்டிருந்து விட்டு கபிரிஸ்தானோடு திரும்பிச் செல்கின்ற கூட்டம் நாம், அப்படியும் சிலர் இருக்கிறார்கள். இப்படிப்பட்ட கூட்டம் தான் இஸ்லாமிய பயங்கரவாதிகள். பயான் கேட்காத, திருந்தாத, சொல்லப்படுகின்ற விடயத்தை ஏனோ தானோ என்று எடுத்துவிட்டு வெளியே இஷ்டப்படி வாழ்வது இஸ்லாத்துக்கே பயங்கரவாதி பட்டத்தை வாங்கி கொடுப்பது. ஆனால் அந்நியவன் இஸ்லாத்துடைய விரோதி குரானுக்கு பொய்யான விளக்கம் சொல்லும் பொழுது இதுதான் இஸ்லாம், அவனுக்கு வாழ் பிடிக்கின்ற முனாஃபிக்கள் என்று உருவாகிவிட்டார்கள். அந்த முனாஃபிக்கள் குரானை ஓதி தற்காலத்துக்கு ஏற்ற விளக்கங்களை அந்த அரசியல்வாதிகளுக்கு வக்காலத்து வாங்கி நல்ல பேர் எடுப்பதற்கு குரான் ஆயத்தை ஓதி விளக்கம் கூறுகின்ற நயவஞ்சகமான ஒரு கூட்டம் உருவாகிய காலத்தில் வாழ்கிறோம். எனவே இப்படியான பிரசங்கங்களுக்கு வந்தால் விழித்திருக்க வேண்டும் முதலாவது, தயவாக வேண்டிக் கொள்கிறேன். எனவே ஒரு மனிதனை மாற்றுவதனுடைய சூழல் அவன் கேட்கின்ற பேச்சு. இப்படியான பயான்களை கேட்காதவர், எந்த பிரசங்கத்தையும் கேட்காதவர், அவர் திருந்துவதற்கு சந்தர்ப்பம் குறையும். கசப்பாக இருந்தாலும் இதுதான் உண்மை. என் நபியவர்களுடைய புத்திமதிகளை கேட்டுதான் சகாபாக்கள் திருந்தினார்கள், காதில் பஞ்சை அடைத்துக் கொண்டு வந்தார்கள். இவருடைய பயானை கேட்டால் என்னுடைய வாழ்க்கையில் மாற்றம் வந்து விடும் என்ற பயத்தால், இவருடைய பயானை கேட்டால் நான் இஸ்லாத்துடைய ஒரு இஸ்லாமியனாக மாறிவிடுவேன், நான் இஸ்லாத்துடைய ஒரு சுவேசக்காரன், நான் இஸ்லாத்துடைய ஒரு விரோதி என்று இந்த துஃபைல் ரழியல்லாஹு அன்ஹு, துஃபைல் இப்னு அம்ரு தௌசி ரழியல்லாஹு அன்ஹு, தௌஸ்களுடைய சுஃபைல் ரலியல்லாஹு அன்ஹு காதில் பஞ்சு அடைத்துக் கொண்டு வந்தார்கள். இவருடைய பயானை பேச்சை கேட்டால் நான் முஸ்லீம் ஆகி விடுவேன், நான் அல்லாஹ்வுடைய அடியானாக மாற வேண்டும், நான் இபாதத்து செய்ய வேண்டும், நான் தொழ வேண்டும், நான் நோன்பு பிடிக்க வேண்டும், நான் இஸ்லாமியனாக வாழ வேண்டும், நான் இஸ்லாத்தை எதிர்க்க முடியாது என்ற பாணியில் வந்தவர். அவர் ஒரு தடவை அல்லாஹ்வுடைய ஏற்பாடு, அவர் பஞ்சை அடைத்தாலும் அவர் முஸ்லீமாக வேண்டும் என்ற அல்லாஹ்வுடைய முடிவு, அவர் மறந்து அவர் பஞ்சை அடைக்காமல் வந்துவிட்டார். கண்ணியமானவர்களே, நான் இந்த உதாரணத்திலிருந்து சற்காலத்தோடு இணைப்பேன். பஞ்சை அடைக்காமல் வந்தார், அதை சத்தம் கேட்டுவிட்டது, அவர் இஸ்லாத்துக்கு வருகிறார், நபியுடைய புத்திமதியை கேட்கிறார், சபையில் இருக்கிறார், கண்ணியமானவர்களை ஊருக்கு செல்கிறார், ஊருக்கு சென்று ஊர் மக்களுக்கு பிரச்சார பணி செய்கிறார். 80 லட்சம் குடும்பங்கள், 80 லட்சம் நபர்கள் அல்ல, 80 லட்சம் குடும்பங்கள் அவருடைய பிரச்சாரத்தால் இஸ்லாத்துக்கு வருகிறார்கள். அந்த 80 குடும்பங்களில் ஒரு குடும்பத்தை சேர்ந்தவர் தான் இன்று எந்த ஹதீஸ் கிதாபிலும் அவருடைய பெயர் இல்லாமல் இல்லை. இன்று மிம்பருக்கு ஏற முன்னர் கூட இலங்கையில் பல்வேறுபட்ட நாடுகளில் மிம்பருக்கு ஹதீப் ஏற முன்னர் அவருடைய பெயர் சொல்லப்படுகிறது. மாஷர் ஓதும் பொழுது அன் அபி ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் காதில் பஞ்சை அடைத்துக் கொண்டு வந்து நான் இந்த பயானை கேட்க கூடாது என்று அல்லாஹ்வுடைய ஏற்பாடின்படி கேட்டு திருந்தி அவருடைய பிரச்சார பணியின் பரக்கத்தினால் தான் இஸ்லாத்துக்கு வந்தார்கள். அபு ஹுரைரா அலியனுடைய குடும்பம் எப்படிப்பட்ட இஸ்லாம் இது? அபு ஹுரைரா அலியனுடைய இஸ்லாத்துக்கு வந்து சுஃபைல் ரலியனுடைய தாவத். ஒவ்வொரு ஹதீஸிலும் பங்கிருக்கிறதா இல்லையா? சுஃபைல் ரலியனுடைய அபு ஹுரைரா அலியன் 5374 ஹதீஸ், 375 ஹதீஸுகள் அறிவித்திருக்கிறார்கள். அந்த ஒவ்வொரு ஹதீஸிலும் துஃபைல் ரலியல்லாஹுவுக்கு நன்மை போகுமா இல்லையா? இதுதான் பயான், இதுதான் புத்திமதி. இதை கேட்டு 4 பேருக்கு சொல்லும் பொழுது நம்மால் அமல் செய்ய முடியாததை அவர் செய்தால், நாம் சொல்லி செய்தால் நமது கபருக்கு நன்மை வரும். எனவே கண்ணியமானவர்களை, இப்படியான புத்திமதிகள் பயான் மஜ்லிஸில் விழித்து சேவையோடு இருக்க வேண்டும். நமக்கு கசப்பான விடயங்கள் பேசப்பட்டாலும் சப்பி விழுங்க வேண்டும். மாத்திரை, டெப்லெட், மெடிசின் அனைத்தும் கசப்பு தான். குடித்தால் தான் சுகம், ஆபரேஷன் வருத்தம் தான், வெட்டினால் தான் மறுகாலை பாதுகாக்கலாம். கரண்டை காலுக்கு கீழே வெட்ட வேண்டும் என்றால் வெட்டத்தான் வேண்டும், வெட்ட விட மாட்டேன் என்றால் தொடையோடு கழுத்த தேவைப்படும். எனவே இன்று சூழல் நம்மை மாற்றுகிறது, இதுதான் நம்முடைய தலையங்கம். பாருங்கள், நம்பின் இருக்கிறார்கள், யாரையும் சுட்டி காட்டுவதில்லை. நமது பெருநாளை கொண்டாட மாட்டார்கள், அந்நிய பெருநாளை கொண்டாடுகிறார்கள் எத்தனை பேர், உண்மையா இல்லையா? நமது பெருநாளைக்கு மஸ்ஜிதுக்கு வர மாட்டார்கள். இந்த சபையில் யாரும் இல்லை, இந்த சபையில் எல்லோரும் நல்ல மக்கள், எல்லோரும் ஜும்மாவுக்கு நேரத்துக்கு வந்திருக்கிறீர்கள், அல்லாஹ் உங்களுக்கு ரஹ்மத் செய்ய வேண்டும். இப்படியும் ஒரு கூட்டம் இல்லையா? நமது பெருநாளைக்கு மஸ்ஜிதுக்கு வந்திருக்கிறார்களா? நமது பெருநாளைக்கு புத்தாடை அணிகிறார்களா? நமது நோம்பில் நோன்பு பிடித்தார்களா? நமது ஜும்மாவுக்கு வருகிறார்களா? யாரையும் சொல்லவில்லை, நான் குத்தி காட்டவில்லை. இப்படி ஒரு கூட்டம் இருக்கிறார்கள். இப்படி ஒரு கூட்டம் இருக்கும் வரைக்கும் மாற்று மதத்தவர்களுக்கு இனிப்பு பண்டம் கொடுப்பது போன்றுதான். ஏன் அவர்கள் நினைக்கிறார்கள், நம்மோடு சேர்ந்து நம்மை போன்று கட்டக்கல்சன் உடுத்து, நம்மை போன்று செயின் போட்டு, நம்மை போன்று காது குத்தினால் தான் முஸ்லிம். இப்படி இல்லாதவர்கள் எல்லாம் பள்ளிக்கு போபவர்கள், சொல்லுபவர்கள், ஹஜ் செய்பவர்கள், குர்ஆன் ஓதுபவர்கள், விக்ர செய்பவர்கள், நோன்பு பிடிப்பவர்கள், இவர்கள் எல்லாம் நமது விரோதிகள் என்று அவர்கள் பார்க்கிறார்கள். நம்மோடு சேர்ந்து நம்மை போன்று நமது பெருநாளை கொண்டாடுகின்றவர்கள் தான் நமக்கு ஏற்ற முஸ்லீம்கள் என்று அவர்கள் எதிர்பார்க்கிறார்கள். அப்படி மாற முடியாது, சூழல் நம்மை அந்த அளவு மாற்றக்கூடாது. கண்ணியமானவர்களே, பெருநாள் பயணம், குடும்ப பயணம் என்று மகனை கூப்பிடுகிறார்கள் பெற்றோர்கள், வா மகன் போய் வருவோம், மாமி வீட்டுக்கு, அப்பா வீட்டுக்கு, உம்மம்மா வீட்டுக்கு, வாப்பம்மா வீட்டுக்கு, கண்டிக்கு, குருநாகலுக்கு, மன்னாருக்கு, யாழ்ப்பாணத்துக்கு என்று. எந்த பெருநாளில்? நோன்பு பெருநாளில் வரமாட்டான். ஆனால் இஸ்லாம் அல்லாதவர்களுடைய, நாம் முஸ்லீம்கள், நாம் நமது கலாச்சாரத்தை பாதுகாத்து தான் பேச வேண்டும். அவர்களுடைய களியாட்டங்களிலே, அவர்களுடைய பெருநாட்களிலே முதல் வரிசையில் நின்று எல்லா விதமான அலங்காரங்களையும் செய்வார். நான் குறிப்பிட்ட நாட்களை சொல்லவில்லை, சொல்ல வேண்டிய இடமும் அல்ல, நாம் புத்திசாலிகள் விளங்கும். மற்றவர்களுடைய குறிப்பிட்ட தினங்கள் வருகிறது, அந்த தினம், இந்த தினம், இந்த தினத்திலே முதலாவது கொடியேற்றுபவன் நமது முஸ்லீமாக இருப்பான். இத்தனைக்கு சொந்த மஹல்லாவில் என்ன காப்பட் போடப்பட்டிருக்கிறது தெரியாது, அவனுக்கு எந்த இடத்தில் மஸ்ஜித் இருக்கிறது என்று கூட தெரியாது. இப்படி சூழல் நம்மை மாற்றுவதற்கு நாம் இடம் அளிக்க கூடாது. இப்படி மாறி 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 போய்தான் வெளிரங்கம் முஸ்லீம், வெளிரங்கத்தில் பேர் முஸ்லீம் பேர், கவலைக்குரிய விடயம். நாம் இன்று பொதுவாக பேசுகிறோம், யாரையும் குத்தி காட்டி மட்டம் தட்டி பேசவில்லை. ஆனால் சொல்ல வேண்டிய மாநிலமான கட்டம், வால் பிடித்து பிடித்து பிடித்து, வாலில் பிடித்து தொங்கி தொங்கி தொங்கி
குரானை கூட அவர்களுக்கு சார்பாக மாற்றி பேசுகின்ற நயவஞ்சகர்கள் உருவாகிவிட்டார்கள். நமது முஸ்லீம்களில் நமது இஸ்லாமிய என்ன என்ன பிரதிநிதித்துவத்தை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற என்ற பெயரில் இந்த அளவுக்கு நமக்கு அல்லாஹ் இஸ்லாம் அல்லாஹ் நமக்கு அனுமதி அளிக்கவில்லை. எப்பொழுதும் ஒரு முஸ்லீம் சுயேசத்தோடு இருக்க மாட்டார், ஆனால் இஸ்லாமிய பற்றோடு இருப்பார். இஸ்லாமிய பற்று என்பது சுயேசம் அல்ல. எந்த மதத்தை சேர்ந்த வேண்டும் அந்த மதத்தில் பற்றோடு இருக்க வேண்டும், ஆனால் மற்ற மதங்களை மதித்திருக்க வேண்டும். நஜரானிலிருந்து வந்தார்கள், நான் எல்லா தலையங்களையும் உள்ளடக்கி முன்வைப்பேன். ஒரே சிந்தனையோடு கேட்பவர்களுக்குத்தான் இது விளங்கும். அங்குமிங்கு சிந்தனை சிதறி 5 நிமிடம் உறக்கம், 3 நிமிடம் பயான் கேட்டால் விளங்காது. எனவே முதலில் சொல்லிக் கொள்கிறேன், அரைகுறையாக பிரசங்கத்தை கேட்டுவிட்டு சந்திப்பந்தில் பேசி தெரிய வேண்டாம். எந்த சந்தேகம் வந்தாலும் அந்த பயானை பிரசங்கத்தை பண்ணியவரோடு தொடர்பு கொள்ளுங்கள். பேஸ்புக்கிலும் வாட்ஸ்அப்பிலும் அனுப்ப முன்னர், கமெண்ட் எழுத முன்னர், அந்த கமெண்ட் எழுத முன்னர் அந்த உரியவரை சந்தித்து நீங்கள் இப்படி ஒரு கருத்து சொன்னீர்கள், இந்த நோக்கத்திலா சொன்னீர்கள் என்று அவரிடம் கேட்க வேண்டும். இந்த பேஸ்புக் முசீபத்தில் இருக்கிறது. இந்த சமூகத்தை மிக கேவலமான நிலைக்கு கொண்டு செல்வது இந்த பேஸ்புக் தான். முதலாவது நான் சொல்லிக் கொள்கிறேன், நம்ம சமூகத்தை பயங்கரவாதிகள் என்று காட்டுவதற்கு மிக துணையாக இருக்கிறது. நமது சமூகத்தை என்ன அவர்கள் அடிப்படைவாதிகள் என்று சித்தரிப்பதற்கு இந்த வாட்ஸ்அப் போதாதற்கு புது எத்தனை வந்திருக்கிறது. நான் சொல்லித்தான் தெரிய வேண்டும் என்றால் இந்த வாட்ஸ்அப்பும் பேஸ்புக்கும் பிரதானம் ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருக்கிறது. எனவே இதை கொஞ்சம் நமது இஸ்லாமிய ஒழுக்கத்தோடு பாவிப்போம். அங்கு நடந்த தந்தி பொந்தி நடந்த மூளை முடுக்கில் 4 பேருக்குத்தான் சம்பவம் தெரியும். ஒரு சம்பவம் நடக்கும், அதை பேஸ்புக்கிலே போட்டு 400,000 அல்ல 40,000 பேருக்கு தெரிய வருகிற ஒரு நிமிடத்தில் 4 மில்லியன் அதை லைக் பண்ணியிருப்பார்கள் அல்லது அன்லைக் பண்ணியிருப்பார்கள். கண்ணியமானவர்களே, இஸ்லாமிய முறைப்படி பாவிப்போம். அன்று கூட ஒரு நிகழ்வு நான் மேலோட்டமாக சொல்கிறேன். நம்மை ஏற்கனவே கூவிக்கொண்டிருந்த கூக்கொண்டிருந்த அரைகுறை சுயேசக்காரர்கள் பேசிய பேச்சை ஊர்ஜிதப்படுத்துவது போன்ற ஒரு நிகழ்வு நடந்தது நமது நாட்டு சகோதரர்களுக்கு. அந்த சகோதரருடைய செய்தி அந்த குடும்பத்துக்கு தான் வந்தது. அந்த சகோதரருடைய செய்தி எது என்று உங்களுக்கு தெரியும். அந்த சகோதரருடைய மரண செய்தி அந்த குடும்பத்துக்கு தான் வந்தது. அவர் எந்த இயக்கத்தில் எங்கிருந்தார் என்று யாருக்கும் இதுவரைக்கும் தெரியாது. அவருடைய மரண செய்தி வந்ததை அவர்கள் மறைத்து, என்னுடைய மனைவி கணவன் அல்ல என்னுடைய மகன் என்னுடைய சகோதரர் வெளிநாட்டிலே மரணித்து விட்டார், அவருக்காக துக்கம் அனுஷ்டிக்கிறோம் என்று முடித்து விட்டால் அது அப்படியே அடித்தளத்துக்கு போயிருக்கு. அதை மீடியாவுக்கு கொடுத்து, அதை ட்வீட் பண்ணி, அதை பேஸ்புக்கில் அனுப்பி, அதை வாட்ஸ்அப்பிலே அனுப்பி, அவருடைய டீட்டெயில்ஸை அனுப்பி, அவர் எங்கு பிறந்தார், எங்கு வளர்ந்தார், எத்தனை பிள்ளை, வயிற்றிலும் பிள்ளை இருக்கிறது அவர் அவருடைய மனைவிக்கு. இந்த அளவு தேவையா? நபியவர்களுக்கு எத்தனை மகள்மார்கள், மூத்த மகளின் பெயர் என்ன கேட்டால் தெரியுமா உனக்கு? நபியுடைய மனைவிமாருடைய பெயரை சிந்திக்காமல் ஒரே நிமிடத்தில் சொல்லி முடிக்க முடியுமா? அதை அறிந்தால் சிறப்பு. உங்களுக்கு எத்தனை சாட்சிமார்கள், சாட்சிமாருக்கு எத்தனை பிள்ளைகள், உங்களுக்கு எத்தனை, உங்களுடைய உம்மம்மாவுக்கு எத்தனை வயது, உங்களுடைய உம்மாவுக்கு பேச்சு தெரியுமா? டேட்டை கொண்டாடுவதற்கல்ல, சொந்த உம்மாவுடைய பிறந்த நாள் தெரியாதவன் எவனோ ஒருவனுடைய வயிற்றில் இருக்கின்ற பிள்ளையுடைய தகவலை மீடியாவில் போடுவதற்கு என்ன தேவை இருக்கிறது? என்ன தேவை இருக்கிறது? மீடியா தான் காரணம், பேஸ்புக் தான் காரணம். நாம் சீரல் விதைக்கின்ற பயங்கரவாத பட்டத்தை நமக்கு முதலில் வாங்கி தந்தவர்கள் இந்த பேஸ்புக் பாவனையாளர்கள். கசப்பாக இருந்தாலும் ஏற்றுக்கொள்ளுங்கள், எல்லோரும் அல்ல, இப்படி பாவிக்கின்றவர்கள். எனவே கண்ணியமா, அந்த 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 நபருடைய பயோடேட்டாவை அப்படியே போட்டு நாம் எப்படி சொன்னோம் தானே இலங்கையில் இப்படி ஒரு கூட்டம் இருக்கிறது என்று, அது உண்மைதானே என்று ஊர்ஜிதப்படுத்தியவர்கள் யார்? எனவே கண்ணியமானவர்களே, சுவேசத்தை கிளப்புகின்ற, இஸ்லாத்தை கேவலப்படுத்துகின்ற கமெண்ட்ஸ்களை, வீடியோக்களை, ஆடியோக்களை ஷேர் பண்ணுபவர்கள் மிக பயங்கரமான வேதனை இருக்கிறது என்று அல்லாஹ் குர்ஆனில் எச்சரிக்கிறார். என்ற ஒரு ஆயத்து இருக்கிறது. யார் சமூகத்திலே சீர்கேடுகளும் குழப்பங்களும் பித்தனாக்களும் மானக்கேடான கேவலமான விடயங்களும் பரவ வேண்டும் என்று விருப்பத்தோடு இன்ட்ரெஸ்டோடு நமது பாசையில் மொழிபெயர்ப்பதாக இருந்தால் அப்படியான ஆடியோக்களையும் வீடியோக்களையும் நாம் பாவிக்கின்ற வார்த்தை தான் ஒரு ஒரு ஜொலிக்காக ஒரு சூனுக்கு என்பார்கள், சூனா இருக்கிறது. இப்படி மீடியாக்களை பரப்புவது ஒரு பெருமை, ஒரு சூனி, ஒரு இன்ட்ரெஸ்ட். இப்படி செய்வார்களோ அல்லாஹ் அந்த ஆயத்தை முடிக்கிறான். இவர்களை கேவலமான நோவினை தரும் வேதனை இருக்கிறது யாராக இருந்தாலும். எனவே மீடியாக்களை கவனமாக பாவிக்க வேண்டிய காலத்தில் இருக்கிறோம். கண்ணியமான. அதோடு நமக்கு தெரியும் நமது நாட்கள் இப்பொழுது நாம் எதிர்நோக்கி இருக்கின்ற இந்த தேர்தல். மிம்பர் என்பது கட்சிகளுக்கு வக்காலத்து வாங்குகின்ற இடம் அல்ல. விரிக்கப்பட்டிருக்கின்ற காப்பட் பச்சை நிறமாக இருந்தாலும் இது மஸ்ஜித் நிறத்தை கட்சியை பார்த்து விரிக்கவில்லை. பச்சை கண்ணுக்கு என்ன குளிர்ச்சியாக இருக்கும், பச்சை பசுமையை பார்ப்பது கண் பார்வை கூர்மையாகும் என்பது வைத்திய கருத்து. சொர்க்கத்துடைய ஆடைகளும் பச்சை நிறமாக இருக்கும் என்ற பச்சை பட்டன்று வந்திருக்கிறது. கட்சி ஆரம்பிக்கப்பட்டது எப்போது காலத்தில், சுவர்க்கம் இருக்கிறது உலகத்தை படைக்க முன்னர். எனவே நிறத்துக்கும் சின்னத்துக்கும் வக்காலத்து வாங்குகின்ற மேடை அல்ல. ஆனால் மஸ்ஜித் பிரசங்கம், இந்த ஜும்மாவுடைய இந்த பிரசங்கம், இந்த மிம்பர், நமது ஊடகம், நமது ஒரே ஒரு நம்பத்தகுந்த மீடியா இதுதான். நேரடியாக கேட்டு மக்களுக்கு எத்தி வைக்கின்ற மீடியா. என்ன, இன்டர்நெட்டுகளிலே எடிட் பண்ணலாம், எட் பண்ணலாம், டிலீட் பண்ணலாம், ட்ரிம் பண்ணலாம். இதே பயானை நான் அரை மணித்தார் 40 நிமிடம் பேசிய பயானை வெட்டி துண்டு துண்டாக வெட்டி கட் பண்ணி அரை மணித்தியாரத்துக்குள் சுருக்கி தேவையான விடயங்களை கட் பண்ணி இன்டர்நெட்டிலே போடலாம். ஆனால் இங்கு நேரடியாக கேட்பதுதான் நம்பத்தகுந்த பிரசங்கம். எனவே இந்த தேர்தல் இங்கு நான் பேச வருவது எந்த கட்சிக்கு வக்காலத்து வாங்குவதும் அல்ல, எந்த நிறத்துக்கும் அல்ல, எந்த சின்னத்துக்கும் அல்ல, எந்த நபருக்கும் அல்ல. இஸ்லாமிய வழிகாட்டலை சொல்லி முடிக்கிறேன், எல்லோரும் கவனமாக கேளுங்க. சிறந்த தேர்தல் போடுகின்ற ஐடியாவே இல்லை, வாக்களிக்கின்ற ஐடியாவே இல்லை. நான் தான் வாக்கு போட மாட்டேனே, நான் ஏன் இதை கேட்க வேண்டும் என்று உதாசீனம் செய்ய வேண்டாம். வாக்களிப்பது நமது உரிமை என்பதை விட உரிமை இரண்டாவது என்றால் அமானிதம் முதலாவது. அமானிதம் இந்த தேர்தலிலே மூன்று குழு செயல்படுகிறது. மூன்று குழு, முதலாவது தேர்தல் ஆணையாளர். நான் சுருக்கமாக என்றளவு தெளிவாக, என்னால் முடிந்த அளவு தெளிவாக முன்வைப்பேன், விளங்கிக் கொள்கின்றவர்கள் நீங்கள் விளங்கிக் கொள்ளலாம். தேர்தல் ஆணையாளர் இருக்கிறார் மத்தியஸ்தர். அரபியர் சொல்வார்கள் இன்திகாப், தேர்தலுக்கு என்ன பேர், இன்திகாப். தேர்தலில் வேட்பாளர்களாக குதித்திருக்கின்றவர்களுக்கு அரபு பேர் என்ன, நாஹிப். வேட்பாளர் நாஹிப். ஓட் போடுகின்றவர்களுக்கு அரபு பேர் என்ன, முன்தசிப். முன்தகித் மூவர் இருக்கிறார்கள், தேர்தல் ஆணையாளர், வேட்பாளர், வாக்காளர். இந்த மூன்று பேருக்கும் உரிய புத்திமதிதான் இஸ்லாம் கூறுகின்ற பொதுவான வகையை. நாம் வாக்காளர்கள் அதிகம், அதை நான் விரிவாக பேசுவேன் சுருக்கமாக. கணிமணவர்களே, தேர்தல் ஆணையாளர் என்பது மிகப்பெரிய அமானித பொறுப்பை சுமந்தவர். அவர் அந்த துறையில் படித்திருப்பார், பட்டப்படிப்பை. ஆனால் பக்தி பயம் என்ன, இறையச்சம் என்பது, அவர் எந்த மதத்தைச் சேர்ந்தவராக இருந்தாலும் அவர் ஒரு இறைவனை நம்பித்தான் இருக்கிறார். அவர் எத்தனை இலைகள் வைத்தாலும் அவர் கடவுள் என்ற அமைப்பில் ஒருவனை வணங்கத்தான் செய்வார். அவருடைய பயம் அவருக்கு இருக்கத்தான் வேண்டும், அதுவே அவருடைய அமானிதர். அவர் முடிவுகளை மாற்றி வென்றவனை தோற்றவனாக, தோற்றவனை வென்றவனாக மாற்றி கொடுப்பார் என்றால் அவர் எந்த குற்றத்துக்கு ஆளாகுவார் என்பது நாம் இங்கு சொல்ல தேவையில்லை, அவரை விடுவோம். கண்ணியமானவர்களே, வேட்பாளர் இவருக்குரிய தன்மைகளை பேசுவதற்கு நேரம் இடம் கொடுக்கார். எப்படியான அவர்களுக்கு போட வேண்டும் என்ற தலைப்பு நினைக்கலாம். நாம் வாக்காளர்கள், சரி, போடக்கூடாது, போட மாட்டேன் என்ற முடிவுக்கும் நாம் முஸ்லீம்கள் வரக்கூடாது. உதாரணம் சொல்கிறேன், நாம் ஒரு புல்லடிதான் எடுக்கிறோம். நமக்கு தெரிந்த நம்பிக்கையான நல்லவர் என்ற பேரு என்னை ஒன்றை தெளிவாக விளங்க வேண்டும். தந்தை போட் கேட்கலாம், மகன் பூத்துக்கு போகிறார், தந்தை ஒரு கொலைகாரன் என்று தெரிந்தால் மகன் தந்தைக்கு போட முடியாது. மகன் ஓட் கேட்கிறார், தந்தை பூத்துக்கு போகிறார், மகன் ஒரு குடுகாரன் என்று தெரிந்தால் மகனுக்கு தந்தை போடுவது பாவம். மனைவி கேட்கிறார், கணவன் பூத்துக்கு போகிறார், மனைவி இந்த துறைக்கு தகுதியற்றவள் என்று தெரிந்தால் கணவன் கூட போடுவது பாவம். இதுதான் இஸ்லாம். யார் இப்படியான தகுதி இல்லாதவர்களுக்கு பொறுப்புகளை கொடுப்பார்களோ கியாமத்தினாலுடைய அடையாளம். தகுதி இல்லாதவர்களுக்கு இந்த பாராளுமன்ற உறுப்பினர் பொறுப்பை நாம் கொடுப்பதற்கு புல்லடி இடுவது கியாமத்தினாருடைய அடையாளம். இது முதலாவது பயங்கரம். என்ன சொல்லுகிறேன், புல்லடியை இடுகிறேன், இப்பொழுதே கியாமத்தினால ஏற்படுத்தி விடு. தகுதி இல்லாதவனுக்கு தான் ஓட் போடுகிறேன். கள்ளனுக்கு, திருடனுக்கு, ஊழல் கொலைகாரன், மற்றவர்களை அடைக்க ஆளுகின்ற சண்டித்தனம் உள்ளவன், இவர்களுக்கெல்லாம் வாக்களித்தால் அவர்கள் புரிகின்ற ஊழல், சண்டித்தனம், கொலை, கொள்ளை எல்லா ஒவ்வொரு ரூபாயிலும் நமக்கு பங்குண்டு. இதை நான் பின்ன விளங்கப்படுத்துகிறேன். வாக்காளர்கள் அமானிதம், எல்லோரும் போடுவது சிறந்தது, ஓரளவு நல்லவர் என்று தெரிகின்றவருக்கு போடுவோம், பெரும்பாலும் முஸ்லிமா போடுவோம். கண்ணியமானவர்களே, அமானிதம் முதலாவது போட வேண்டும். நான் ஒன்று போடவில்லை, உதாரணம் சொல்கிறேன். நான் போடவில்லை, என்னுடைய ஓட்டை நான் போடவில்லை, அல்லது பாழாக்கி விட்டு வந்தேன், பத்து பேருக்கு போட்டு விட்டு வந்தேன். வேண்டுமென்றே ரிஜெக்ட் பண்ணுவதற்கென்றே சார் மூன்று பேருக்கு மேலே போட முடியாது, நான்கு பேருக்கு மார்க் பண்ணி விட்டு வருவார்கள் ரிஜெக்ட், அல்லது எப்படியோ வெட்டி கொத்தி விட்டு வருவார்கள். வந்து சிலர் சொல்கிறார்கள் மூணு கட்சிக்கு போட்டு விட்டு வந்தேன் என்பார்கள். மூளை இருக்கிறதா சொல்லுவோருக்கு? மூன்று கட்சிக்கு போட்டாரா ரிஜெக்ட்? இதை நான் சொல்ல தேவையில்லை. இது பாழாக்குவதற்கென்று போபவர்களும் அமானித மோசடி. சரி, நான் ஒன்று போடாமல் உதாரணம், நமது பிரதேசத்தில், நமது மாவட்டத்தில் நமக்கு என்று குரல் கொடுத்த, குரல் கொடுக்கின்ற, சுயசம் இல்லாத, நம்மை அரவணைத்து செல்கின்ற ஒருவருக்கு ஒரு ஓட் குறைகிறது, ஒரு ஓட் உதாரணமாக ஒன்று குறைகிறது. அந்த ஒன்று குறைவதற்கு போடாத நபர் காரணம் இல்லையா? ஒரு ஓட் குறைகிறது, போடாத ஒருவருடைய அந்த ஓட்டினால் தானே அவருடைய பிரதிநிதித்துவம் இல்லாமல் ஆனது. அப்ப போடாமல் இருப்பது எவ்வளவு பயங்கரம். ஒன்று நான் போட்டேன் என்று போட்டால் அந்த ஒன்றின் மூலம் தான் அவர் வெற்றி பெற்றார், அதற்கு வெற்றிக்கு நாம் காரணம் இல்லையா? எனவே பயங்கரம், போடவில்லை. அந்த புள்ளடிக்குள் நான் பல விடயங்களை சொல்லலாம். பிரதானமான ஐந்து விடயங்கள் உள்ளடக்கியதான் புள்ளடி. இதை கவனமாக இருங்கள். புள்ளடி தான் எடுக்கிறோம், ஐந்து விடயங்களை உள்ளே வைக்கிறோம். ஃபைவ் இன் ஒன் ஐந்து ஒன்றுக்குள் என்ன? முதலாவது, தேர்தல் ஆணையாளரிடம் நாம் உதாரணம் சொல்கிறேன், அந்த பேரில் யாரும் கேட்கிறார்களோ இல்லையோ தெரியாது, உதாரணம் சொல்கிறேன், முகம்மது என்ற ஒருவர் கேட்கிறார். எந்த கட்சி என்று நான் சொல்லவில்லை, முகம்மது. தேர்தல் ஆணையாளரிடம் இந்த புல்லடி போடும் பொழுது நாம் என்ன தெரியுமா சொல்கிறோம்? முகம்மது நல்லவர், முகம்மது நேர்மையானவர், ஊழல் இல்லாதவர், நல்ல முறையில் துவேஷம் இல்லாதவர், சேவை செய்பவர், திருட்டுத்தனம் இல்லாதவர், கொள்ளை அடிக்காதவர், கொலை செய்யாதவர், குடியாவாரம் பண்ணாதவர், சாராயம் கடத்தாதவர், நேர்மையானவர் என்று நான் தேர்தல் ஆணையாளர் அவர்களே உங்களிடம் சிபாரிசு செய்கிறேன், ரெக்கமெண்டேஷன் பண்ணுகிறேன், ரெக்கமெண்ட் பண்ணுகிறோம். முதலாவது விடைய புள்ளடிக்குள் முதலாவது வரைந்திருக்கின்ற விடைய சிபாரிசு செய்கிறோம், பயங்கரம். இரண்டாவது, நான் சுருக்கமாக சொல்லிக் கொண்டு போகிறேன். இரண்டாவது, இதற்கு அரபில் சொல்வது ஷஃபாஅத். குரானாயத்து வருகிறது, யார் மையஷ்வா ஷஃபாத்தன் ஹசனத்தன், யார் நல்ல சிபார் செய்வாரோ, நல்லவரை சிபார் செய்வாரோ அந்த நல்லவர் செய்கின்ற நன்மையில் பங்குண்டு, யார் கெட்டவரை சிபார் செய்வாரோ கெட்டவர் செய்கின்ற பாவத்தில் பங்குண்டு. தெரிந்தும் போட்டால் இரண்டாவது ஷஹாதா சொல்கிறோம். தேர்தல் ஆணையாளரிடம், தேர்தல் ஆணையாளர்களே, இந்த முகம்மது என்ற நபர், உதாரணத்துக்கு ஒரு பேர் எடுத்து, முகம்மது என்ற நபர் நல்லவர், அந்த தன்மையெல்லாம் உள்ளவர் என்பதற்கு நான் சாட்சி, நான் விட்னஸ் சாட்சி சொல்கிறோம். இரண்டாவது சாட்சி சொல்கிறோம், விட்னஸ் பயங்கரமானது. பொய் சாட்சி சொல்வது பெரும்பாவம், பொய் சாட்சி சொல்வது பெரும்பாவங்களில் ஒன்று. பெரும்பாவம் செய்தவருக்கு உண்மையான தௌபா இல்லாமல் மன்னிப்பு கிடையாது, மன்னிப்பு கிடையாது, பெரும்பாவம் நரகத்துக்கு கொண்டு போகும். இரண்டாவது ஷஹாதா, அரபி சொல்வது ஷஹாதா. மூன்றாவது, தேர்தல் ஆணையாளர் அந்த வாக்குச்சீட்டை நம்மிடம் தந்து நம்மிடம் மஷூரா கேட்கிறார், மஷூரா ஆலோசனை கேட்கிறார். இப்பொழுது நாம் அந்த தேர்தல் ஆணையாளருக்கு அல் முஸ்தஷாரு முஸ்தமன், யாரிடம் ஆலோசனை கேட்கப்படுகிறதோ அவர் நம்பிக்கையான முறையில் அமானிதமாக தன்னுடைய ஆலோசனை சொல்ல வேண்டும். ஹதீஸ் அல் முஸ்தஷாரு முஸ்தமன் ஹதீஸ், யாரிடம் மஷூரா கேட்கப்படுகிறதோ சுயநலம் இல்லாமல் பொதுவான பொதுநலத்தோடு அமானிதமாக நடக்க வேண்டும் என்பது ஹதீஸ். எனவே நாம் அமானிதமாக நடக்க வேண்டும். தேர்தல் ஆணையாளரிடம் மஷூரா சொல்கிறோம், முகம்மது பாராளுமன்றத்துக்கு இந்த மாவட்டத்திலிருந்து செல்வதற்கு தகுதியானவர் என்று நான் ஆலோசனை சொல்கிறேன். இது மூன்றாவது. நாலாவது, குரானில் அல்லாஹ் சொல்கிறான், தாவனுவாளல் பிர்ரி வத் தக்வா, நீங்கள் நல்ல விடயங்களுக்கும் தக்வா சார்ந்த நல்ல காரியங்களுக்கும் உதவியாக இருங்கள். வலா தாவனுவாளல் இஸ்மி வல் உத்வான், பாவத்துக்கும் பகைமைக்கும் உதவி செய்ய வேண்டாம், பாவத்துக்கும் சுவேசத்துக்கும் உதவி செய்ய வேண்டாம். இந்த உத்வானில் தான் சுவேசமும் தேரும். முஸ்லிம்களுக்குள்ளே இருந்து கொண்டு முஸ்லிம்களுக்கு துவேஷம் காட்டுகின்றவர்களும் இதில் சேருவார்கள். முஸ்லிம் தான் பேரளவில், முஸ்லிம்களுக்கு செய்ததொன்றும் கிடையாது இதுவரைக்கும். ஒரு கான் தோண்டியது கிடையாது, அடைத்த கானை தோண்டியது கிடையாது, இல்லாத கானை தோண்டியதும் கிடையாது. சிலருடைய சேவை நான் இடையில் நினைக்கிறேன், சிலருடைய சேவை இந்த உதாரணத்தை மாத்திரம் நீங்கள் விளங்கினால் போதும், பல் நிறைப்பது அதிகமாக நாங்கள் செய்கின்ற ஒரு வைத்தியம். பல் நிறைக்க போ, பல் நிறைப்பதிலே இரண்டு வகை இருக்கிறது. ஒன்று இருக்கிறது டெம்பரரி, ஒன்று பெர்மனன்ட், தற்காலிகமாக நிரந்தரமாக. சில ஓட்டைகளுக்கு நிரந்தரமாக நிறைக்க மாட்டார்கள், டெம்பரரியாக நிறைப்பார்கள். சில துவாரங்களுக்கு நிரந்தரமாக நிறைப்பார்கள், சில பல்லை கலத்தி விடுவார்கள். சில நபர்களுடைய சேவை இந்த அரசியல் காலங்களில், நான் யாரையும் குத்தி காட்டுவதல்ல, இப்படிப்பட்டவர்கள் எல்லோரும் உள்ளடங்குவார்கள். சேவை எப்படி தெரியுமா? இந்த டெம்பரரியாக பல் நிறைக்கின்ற சேவை, பாதைக்கு மேல சீமந்தியை கரைச்சி ஊற்றிவிட்டு போய்விடுவார்கள். முதலாவது மலையில் கலந்து விடும். தெரியும், இது கோடை கால மழை பெய்யாது, என்னுடைய எலக்ஷன் முடியும் வரைக்கும் பெரிய மழை பெய்யாது என்று ஒரு கணிப்பேட்டினால், ஒரு பெரிய மழை பெய்தால் கலண்டு விடுகின்ற அளவுக்கு பாதையை போட்டு விட்டு போவார்கள். இது தற்காலிகமாக பல் நிறைக்கின்ற முறையில் உள்ள தேவை. இப்படியான நயவஞ்சகர்களுக்கு வாக்கு போடுவதும் ஒரு பாவம் என்பதை நான் இடையில் நினைத்துக் கொள்கிறேன். நான் சொன்ன நான்காவது தாவுன், இந்த முகம்மது என்கின்ற வேட்பாளருக்கு நாம் சப்போர்ட்டாக இருக்கிறோம், கை கொடுக்கிற முகம்மது, நான் உங்களுக்கு வாக்களித்து உங்களுக்கு சப்போர்ட்டாக ஹெல்ப்பாக இருக்கிறேன், ஹெல்பராக இருக்கிறோம். பாவத்துக்கு உதவி செய்தால் பாவி, நன்மைக்கு நல்லவருக்கு உதவி செய்தால் நல்லவர். ஐந்தாவது, இந்த புல்லடைக்குள் இருக்கின்ற ஐந்தாவது விடயம், அவருக்காக நாம் குரல் கொடுக்கிறோம். மேடைகளிலே சிலர் பேசுவார்கள், நோட்டீஸ் பங்குடுவார்கள், வாட்ஸ்அப்பிலே பேஸ்புக்கிலே அனுப்புவார்கள், இவரை வெற்றி பெற செய்வோம், இவருக்கு வாக்களிப்போம். நல்லவருக்கு சிபார் செய்வது சுய விருப்பம், அது வேறு விடயம். அவருக்காக குரல் கொடுக்கிறோம், வாய்ஸ் தஸ்வீத் என்பார்கள் அரபியிலே, குரல் கொடுக்கிறோம். இந்த ஐந்தும் பிரதானமாக உள்ளடங்கியதுதான் இந்த புல்லடி. என அமானதமா பயன்படுத்துவோம், முடிந்தோமா போட்டோமா வீட்டுக்கு வருவோம். இன்று காலம் எப்படி என்று தெரியும், ஆங்காங்கே சிறிய சிறிய பிரச்சனைகளை தூண்டி பெரிய பெரிய குழப்பங்கள் எடுப்பதற்கு சில கூட்டம் திட்டமிட்டு முயற்சிக்கிறார்கள், நான் சொல்ல தேவையில்லை. எனவே எல்லோரும் வேலையா வீடா தொழுகையா வீடா என்று இருக்க வேண்டிய ஒரு காலம். இரவில் வெப்சப் அடிப்பது, நைட் அடிப்பது, திருவிழிகளுக்குள்ளே குரூப் குரூப்பா பேசிக் கொண்டிருப்பது, சந்தியிலே அரட்டை அடிப்பது பயங்கரம். யார் யாரை யாரை தாக்குவார்கள் என்று தெரியாது. பயங்கரமான ஒரு ஒரு திட்டமிட்ட ஒரு சூழ்ச்சி நடைபெறுகிறது, நான் சொல்ல தேவையில்லை. ஆங்காங்கே நீங்கள் மீடியாக்களில் பத்திரிகைகளை பார்க்கிறீர்கள். எனவே முஸ்லிம்கள் எப்பொழுதும் பொதுவானவர்கள், அடிப்படைவாதிகள் அல்ல, பயங்கரவாதிகள். இஸ்லாம் என்ற பெயரே பாதுகாப்புக்குரியது, நிம்மதிக்குரியது, மற்றவர்களுக்கு ஈடேற்றம் அளிக்கக்கூடிய மார்க்கம் என்ற உணர்வோடு ஒவ்வொரு முஸ்லீமும் வாழ வேண்டும். எனவே எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உண்மையான மார்க்கப்பட்டுள்ள, உண்மையான இனப்பட்டுள்ள, சுயேசமற்ற, அடிப்படைவாத பயங்கரவாதமற்ற தூய முஸ்லீம்களாக நம்மை அல்லாஹ் மாற்றுவானாக. எங்களுடைய பாவங்களை மன்னித்து தருவாயாக, எங்களுடைய பெற்றோருடைய பாவங்களை மன்னித்து தருவாயாக, பூர முஸ்லீம்கள் மூமிங்கள் அவருடைய பாவங்களை மன்னித்து தருவாயாக, யாழை ஈமானை தருவாயாக, இஸ்லாமிய பண்புகளை தருவாயாக, உண்மையான முஸ்லீமுடைய பண்புகளை தருவாயாக, உண்மையான இஸ்லாத்தை பின்பற்றக்கூடிய நமது பக்குவத்தை தருவாயாக, அதற்குரிய வழிகாட்டல்களை தருவாயாக, திருந்தக்கூடிய சந்தர்ப்பங்களை ஏற்படுத்துவாயாக, என்னென்ன பாவங்களில் இருக்கிறோமோ அதிலிருந்து உண்மையான தௌபாவை நசீபாக்குவாயாக, மற்றவர்கள் இஸ்லாத்தை பற்றி நல்லெண்ணம் வைக்கின்ற அளவுக்கு நமது வாழ்க்கையை மாற்றுவாயாக, மற்றவர்கள் இஸ்லாத்தின் பக்கம் ஈர்க்கக்கூடிய அளவுக்கு நமது வாழ்க்கையை மாற்றுவாயாக, மற்றவர்களை கவரக்கூடிய அளவுக்கு ஒழுக்கமான அழகான வாழ்க்கையை நமது வாழ்க்கையை மாற்றுவாயாக, உனக்கோ உன்னுடைய ரசூலுக்கோ அபகீர்த்தி ஏற்படக்கூடிய முறையில் நமது செயற்பாடுகளை ஆக்காமலே பாதுகாப்பாயாக, யாரை எதிர்வருகின்ற தேர்தலை சுமூகமான முடிவை ஏற்படுத்துவாயாக, சீரான முடிவை ஏற்படுத்துவாயாக, சுயேசங்கள் பகைமைகளை கலைந்து நல்லவர்களை நீ தேர்ந்தெடுப்பாயாக. யார் நல்லவன் நேர்மையானவன் என்ற உண்மை உனக்கு தான் தெரியும் யாழ்லா. நாங்கள் வெளிரங்கத்தை நம்புகிறோம் யாழ்லா, நாங்கள் வெளிரங்கத்தை நம்பி நாங்கள் வாக்களிக்கிறோம் யாழ்லா. உண்மையான நேர்மையானவன், உண்மையான நம்பத்தகந்தவன், அமானிதமான உனக்கு தெரியும் யாழ்லா. நல்லவர்களை தேர்ந்தெடுத்துருவாயாக, பகைவர்களை விரோதிகளை தேர்ந்தெடுத்து விடாத யாழ்லா, எங்களுடைய விரோதிகள் எங்களுக்கு சாத்தி விடாத யாழ்லா. இஸ்லாத்துக்கும் முஸ்லீம்களுக்கும் அனைத்து இன மக்களுக்கும் இடையில் ஒற்றுமையை படுத்தக்கூடிய நல்லவர்களை படுத்துவாயாக. உண்மையான நிம்மதி, உண்மையான ஒற்றுமை உள்ள ஒரு நாடாக, முன்மாதிரியான ஒரு நாடாக நமது நாட்டை மாற்றிருவாயாக, உலக முஸ்லீம் நாடுகளை மாற்றிருவாயாக. ஈமானுடன் வாழ்ந்து களிமாவுடன் வர்ணிக்கக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தருவாயாக. வாஹ்ரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன்.